அருளையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி
அதிகாரம் 10 இறைவசனங்கள் 21 முதல் 24 வரை. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் பேர்வகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு இயேசு தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர், பேறு பெற்றோர், ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் முதல் வாரத்திலே நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவினுடைய வருகைக்காக நம்மை நாம் தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலகட்டங்களில் வாசகங்கள் அனைத்தும் கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றிய ஒரு சிந்தனையை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இறைவனுடைய ஆசிரியரை நாம் எப்படி பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற சிந்தனைகளை எல்லாம் இந்த திருவருகை காலத்திலே நாம் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். திருச்சிலுவையின் பெனடிக்டா தெரசா என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதை தன்னுடைய வாழ்நாளிலே அவர் செய்த காரியங்கள் அளப்பெரியது. அவர் மரபுவழி யூத ஒரு குலத்தை சார்ந்த, குடும்பத்தை சார்ந்த ஒரு நபராக பிறக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த மரபுவழி சார்ந்த குடும்பத்தில் பிறந்த இந்த பெண்மணி பல்வேறு விதமான சாதனைகள் புரிய வேண்டும், பல்வேறு விதமான வாழ்க்கையிலே வெற்றிகளை பெற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்விலே பல்வேறு விதமான வெற்றி பாதையை நோக்கி செல்லக்கூடியவராக இருக்கின்றார். இவர் தத்துவ மேதையாக உருவாக வேண்டும், உயர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்நாளிலே தத்துவங்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்கின்றார். இவர் எட்மண்ட் ஹெர்சல் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானியினுடைய சீடராக மாற வேண்டும் என்று சொல்லி அவருடைய பல்வேறு விதமான தத்துவங்களை எல்லாம் தன்னுடைய வாழ்விலே கற்றுக்கொண்டு தேர்ந்தவராக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, காரண காரிய தொடர்பற்ற நிகழ்ச்சிகளை இவர் கை தேர்ந்த ஒரு தத்துவத்தை படிப்பிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நபராக மாறக்கூடியவராக இருக்கிறார். அதாவது ஃபினமினாலஜி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை தன்னுடைய வாழ்நாளிலே மக்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு விதமான பணிகளை அவர் மேற்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். கல்லூரியிலே பணியாற்றக்கூடியவராக இருக்கிறார். இவர் பல்வேறு விதமான கல்லூரி அதிகாரங்களை பெறக்கூடியவராக இருக்கிறார். பல்வேறு விதமான வாழ்விலே வெற்றிகளை பெற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஞானத்தால் பல்வேறு விதமான மக்களை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். இவர் ஒரு முறை ஹெட்மண்ட் ஹெர்சலுடைய கல்லூரியிலே பணியாற்றக்கூடியதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த கல்லூரியிலே அவர் பணியாற்றுகிறார். ஹெட்மண்ட் ஹெர்சலுக்கு உதவியாளராக மாறுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானியாக தன்னுடைய வாழ்விலே வளர்ந்து கொண்டிருக்கின்றார். இவர் தன்னுடைய வாழ்விலே அவருக்குள் இருந்த ஒரு கேள்வி, உண்மை என்றால் என்ன, உண்மையை நான் எப்படி கண்டுகொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்விலே தேடலை நோக்கி, தன்னுடைய வாழ்விலே தேடுகின்ற ஒரு நிலையில் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். ஒரு முறை அவர் அவிலா தெரசாளுடைய, புனித அவிலா தெரசாளுடைய நூல்களை வாசிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. ஒரு முழு இரவு முழுவதும் அமர்ந்து அந்த அவிலா தெரசாளுடைய வாழ்க்கை வரலாறையும் அவர்கள் எழுதிய புத்தகங்களையும் வாசித்து முடிக்கின்றார். முடித்த பிறகு அன்று காலை தன்னுடைய தாயிடத்தில் சென்று, நான் கிறிஸ்தவனாக மாற வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய தாயிடத்திலே ஒரு விருப்பத்தை தெரிவிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் கிறிஸ்தவராக மாறி ஒரு துறவியாக மாறி கார்மேல் சபையிலே அடைபட்ட கார்மேலிலே இணைந்து கிறிஸ்துவுக்காக மறை சாட்சியாக இறக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார். இவர் தன்னுடைய வாழ்விலே ஏன் நான் கிறிஸ்தவராக மாறினேன் என்று சொல்லி தன்னுடைய நூலிலே அவர் சுட்டி காட்டுகிற போது அவர் சொல்கிறார், என்னுடைய வாழ்விலே நான் பல்வேறு விதமான ஞானத்தை பெற்றிருந்தேன், பல்வேறு விதமான அதிகாரங்களை பெற்றிருந்தேன், பல்வேறு விதமான ஆட்சி உரிமைகளை நான் பெற்றிருந்தேன். இந்த ஞானமோ இந்த அதிகாரமோ இந்த ஆட்சி உரிமைகளோ எனக்கு உண்மை என்ன என்பதை எனக்கு கற்றுத்தரவில்லை. நான் இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறேன், ஆனால் அவிலா தெரசாளுடைய நூல்களை வாசித்த பிறகு இந்த உண்மைதான் இயேசு கிறிஸ்து என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். காரணம், என்னுடைய அதிகாரத்தன்மையும் என்னுடைய படிப்பு மேதைத்தனங்களும் அல்ல, மாறாக நான் என்னை தாழ்ச்சியில் உள்ள ஒரு நிலைக்கு என்னை அவிலா தெரசாளுடைய நூல்கள் என்னை அழைத்து சென்றது. அந்த அவிலா தெரசாளுடைய நூல்கள் என்னை தாழ்ச்சிக்கு அழைத்து சென்றதன் காரணத்தினால் இயேசுதான் உண்மை என்பதை நான் உணர்ந்து கொள்ளக்கூடியவனாக இருந்தேன் என்று சொல்லி தன்னுடைய நூலிலே அவர் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஆம், அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இந்த நச்சீதில இயேசு நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்று சொல்லி இயேசு ஜெபிக்கக்கூடியவராக இருக்கிறார். நற்செய்தியை நாம் அழகாக வாசிக்கின்ற போது நாம் நன்றாக கவனிக்க வேண்டும், இயேசு தூய் ஆவியால் பேருவகை அடைந்து ஜெபிக்கக்கூடியவராக இருக்கிறார். இங்கு மகிழ்ச்சி என்று சொல்லி சாதாரண ஒரு வார்த்தையில் அவர்கள் முடிக்கவில்லை. மகிழ்ச்சி என்றால் அதையும் தாண்டி பேருவகை என்று சொல்லி விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆங்கிலத்திலே ஆங்கில விவிலியம் இயேசு ஓவர்ஜாய்டு என்று சொல்வார்கள். இயேசு பேருவகை கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். மகிழ்ச்சியையும் தாண்டி ஒரு பேருவகை, ஒரு உகப்பு. இந்த மகிழ்ச்சிக்கும் பேருவகைக்கும் வித்தியாசம் உண்டு. எனக்கு இன்று 100 வாய் வேண்டும், அந்த 100 வாயை நான் சம்பாதித்து கொள்ள வேண்டும். எப்படி சம்பாதிப்பது? என்னிடத்திலே ஒருவர் வருகிறார், வந்து என்னிடத்திலே அந்த 100 வாயை கொடுக்கிறார், கொடுத்து அந்த 100 வாயை நான் பெற்றுக்கொள்கிறேன். இது எனக்குள் மகிழ்ச்சி. எனக்கு பரிசாக அன்பளிப்பாக கிடைக்கின்ற அந்த 100 ரூபாய் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் அதே 100 ரூபாயை நான் உழைத்து என்னுடைய சொந்த வேர்வையினால் நான் பெறுகிற போது நான் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பெரு மகிழ்ச்சி என்று சொல்கிற போது மகிழ்ச்சியை விட மிக பெரியது இந்த பேருவகை என்பது தன் விருப்பத்தை அடக்கியிருக்கிறதாக இருக்கிறது. என்னுடைய விருப்பம் மட்டும் அங்கு நிறைவேறவில்லை, என்னுடைய ஆசை மட்டும் அங்கு நிறைவேறவில்லை, நான் 100 ரூபாய் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஆசை மட்டும் எனக்கு நிறைவேறவில்லை, மாறாக என்னுடைய விருப்பம் முழுமையாக நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. இயேசு பேருவகை கொண்டார் என்றால் அவருடைய மகிழ்ச்சி, தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார் என்றால் இதற்கான பின்புலத்தை நாம் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசு ஏன் பேருவகை கொண்டார்? லூக்கா நற்செய்தி 10 அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம், இயேசு தன்னுடைய சீடர்களை 72 சீடர்களை 2-2 நபராக அனுப்பி வைக்கிறார். இந்த சமூகத்திற்கு அவர் அனுப்பி வைக்கிறார். அவர் பல்வேறு விதமான அறிவுரைகளை அவர் கொடுக்கிறார், போதனைகளை சொல்கிறார். நீங்கள் இதெல்லாம் செய்ய வேண்டும், இதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். அமைதி உண்டாக என்று நீங்கள் செல்கிற இடங்களில் எல்லாம் சொல்லுங்கள் என்று சொல்லி, நீங்கள் செல்கிற வீடுகளுக்கெல்லாம் அமைதியை கொடுக்கக்கூடியவர்களாக இருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் செல்லுகிற இடமெல்லாம் சென்று குணமாக்குங்கள், அவர்களுடைய நோய்களை எல்லாம் குணப்படுத்துங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களுக்கு செவி சாய்க்கக்கூடியவர்கள் எனக்கு செவி சாய்க்கிறார்கள், உங்களை புறக்கணிப்பவர்கள் என்னையும் புறக்கணிக்கிறார்கள் என்று சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கு தன்னுடைய நிலையை அவர்களுக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த சீடர்கள் எல்லோரும் இயேசு சொல்லிக் கொடுத்ததை அவர்கள் சென்று பணி செய்கிறார்கள். பணி செய்துவிட்டு திரும்பி வருகிறார்கள். திரும்பி வந்தவுடன் அவர் சொல்கிறார்கள், லூக்கா நற்செய்தி 10 அதிகாரம் 19 நாம் வாசிக்கின்றோம், உமது பெயரை சொன்னாலே பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்று சொல்லி இயேசுவினுடைய பெயரை அவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சீடர்கள் இயேசுவினுடைய பெயரை பற்றி உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நற்செய்தி சொல்கிறது, உமது பெயரை சொன்னாலே, இயேசுவினுடைய பெயரை சொன்னாலே பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்று சொல்லி சீடர்கள் இயேசுவிடத்திலே சொல்கிறார்கள். இயேசுவோடு இருந்தபோது இயேசுவினுடைய அனுபவத்தை சீடர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. எப்போது இயேசுவை பற்றி அவர்கள் போதிக்க வேண்டும் என்று சொல்லி தனியாக அவர் செல்ற அவர்கள் சென்று இயேசுவை பற்றி போதிக்கின்ற போது இயேசுவினுடைய அருமையை, இயேசுவினுடைய புகழை, இயேசுவினுடைய பெயரை அவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் தான் சொல்கிறார்கள், உமது பெயரை சொன்னாலே பேய்கள் எல்லாம் எங்களுக்கும் அடிபணிகின்றன என்று சொல்லி இயேசுடைய பெயரை அவர்கள் பறைச்சாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10:20 தொடர்ந்து சொல்கிறது. இயேசு அந்த சீரல் இடத்திலே சொல்கிறார், உங்கள் பெயர்கள் எல்லாம் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுடைய பெயர்கள் எல்லாம் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னுடைய பெயரை சொல்லி நீங்கள் பல்விதமான அற்புதங்களை செய்கிறீர்கள் என்றால் என்னுடைய பெயரின் மகிமையை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இயேசு சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால் தான் இயேசு பேருவகை அடையக்கூடியவர்களாக இருக்கிறார். தன்னுடைய சீடர்களை பார்த்து மகிழ்ச்சியை தாண்டி பேருவகை அடைந்து, தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், இந்த குழந்தைகளுக்கு நீ வெளிப்படுத்தியிருக்கிறீர், இந்த ஞானத்தை வெளிப்படுத்தியிருக்கிறீர், இதுவே உமது திருவுளம் என்று சொல்லி இயேசு தன்னுடைய சீடர்களை புகழக்கூடியவராக இருக்கிறார். ஆம், இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தையாக இருந்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அதேதான் இந்த நற்செய்தியிலே இயேசு ஞானிகளையும் குழந்தைகளையும் ஒப்பிட்டு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். காரணம் என்ன? ஞானிகள் பலவற்றை தேர்ந்து அறிந்து புரிந்து கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் குழந்தைகள் எதையுமே கேட்பதில்லை, ஆனால் அவர்கள் தானாக அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் இயேசு ஞானிகளையும் குழந்தைகளையும் அவர் ஒப்பிட்டு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இங்கு நாம் ஞானிகளாக இருக்கிறோமா, குழந்தைகளாக இருந்து கடவுள் முன்பாக நாம் குழந்தையாக இருந்து செயல்படக்கூடியவராக இருக்கிறோமா? குழந்தை தெரசால் தன்னுடைய நூலிலே அவர் அழகாக சொல்கின்றார், நான் இயேசுவினுடைய கரங்களில் பந்தாக இருக்க விரும்புகிறேன். காரணம், ஒரு குழந்தை எப்படி அந்த பந்தை கொண்டு விளையாடுகின்றதோ அப்படி இயேசு என்னை வைத்து என்ன காரியம் செய்தாலும் நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் குழந்தைகளாக நாம் மாறுகிற போது நாம் இறைவனுடைய ஆசிரியை நிறைவாக பெறுகிறோம் என்கின்ற ஒரு ஒப்பீட்டை இறைவன் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். இறைவனுடைய அனுபவத்தை நாம் எப்படி பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம்? இறைவன் நமக்கு பல்விதமான தொடர்ச்சியான செயல்பாடுகளை நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். இயேசு நற்செய்தியை தொடர்ந்து சொல்கிறார், தந்தை ஒப்படைத்திருக்கிறார் மகனிடத்திலே, மகன் எதை வெளிப்படுத்த விரும்புகிறாரோ, யாருக்கு விரும்புகிறாரோ அதை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். தந்தை வெளிப்படுத்திய காரியங்களை மகன் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி இயேசு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவிடம் எல்லாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, தந்தை எல்லாவற்றையும் இயேசுவிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார் என்று விவிலியம் நமக்கு பல்வேறுதமான ஆதாரங்களை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 28:18 நாம் வாசிக்கின்றோம், இயேசு உயிர் பெற்ற பிறகு இயேசு விண்ணகம் செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களை எல்லாம் அழைத்தவர் சொல்கிறார், விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்கிறார், விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் எல்லா விதமான அதிகாரத்தையும் நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி இயேசு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதை தான் இயேசு சொல்கிறார், தந்தை என்னிடத்தில் எதை ஒப்படைத்திருக்கிறாரோ, எதை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை நான் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். யோவான் செய்தி அதிகாரம் 3:31-35 நாம் வாசிக்கின்றோம், தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து எல்லாவற்றையும் மகனிடம் ஒப்படைத்திருக்கின்றார். மகன் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இயேசு எல்லா விதமான அதிகாரத்தையும் தந்தையிடத்திலிருந்து பெறக்கூடியவராக இருக்கிறார். அதனால்தான் நற்செய்தியிலே இயேசு சொல்கிறார், தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார், தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும், மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நற்செய்தியை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற போது இயேசு சொல்கிறார், தன்னுடைய சீடர்களை பார்த்து, பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்கள், நீங்கள் எதையெல்லாம் பார்த்தீர்களோ அதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் பார்க்கவில்லை என்று சொல்கிறார். மோசேயை எடுத்துக்கொள்வோம், மோசே பல்வேறு விதமான அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருந்தார். அந்த இஸ்ராயல் மக்களை விடுதலை செய்து, பார்வோனிடமிருந்து விடுதலை செய்து அவர்களை கானான் தேசத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவராக இருந்தார். செங்கடலை இரண்டாக பிரிக்க செய்யக்கூடியவராக இருந்தார். பல்வேறு விதமான அற்புதங்களை அந்த வழியிலே அவர் 40 ஆண்டு காலங்களிலே அவர் செய்யக்கூடியவராக இருந்தார். ஆனால் அவர் அந்த மெஸ்ஸியாவை காணுவதற்கான ஒரு வாய்ப்பை அவர் பெறவிட முடியவில்லை. அவர் கானான் தேசத்திற்குள்ளே அவர் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. அவர் தன்னுடைய இணை சட்டம் அதிகாரம் 18-15 சொல்லப்படுகிறது, உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதரன் நடுவில் இருந்து என்னை போல் ஒரு பெரிய இறைவாக்கினரை உருவாக்குவார். உன் சகோதரன் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதரர் நடுவில் இருந்து என்னை போல் ஒரு பெரிய இறைவாக்கினரை ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பார். நீ அவர்களுக்கு செவிசாய்க்கக்கூடியவர்களாக இருங்கள் என்று சொல்லி மோசே சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்படி என்றால் ஒரு மிகப்பெரிய இறைவாக்கினர் வருவார் என்பதை மோசே அறிந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். ஆனால் அவர் காணும் வாய்ப்பை பெறவில்லை. தாவீதை பற்றி நாம் பார்க்கிறோம். தாவீது ஒரு மிகப்பெரிய அரசராக இருக்கின்றார். அவர் பாவம் செய்கின்றார், பாவத்திலிருந்து மீண்டு இறைவனுடைய மன்னிப்பை பெறக்கூடியவராக இருக்கிறார், மக்களுக்கு நல்ல ஆட்சி செய்யக்கூடியவராக இருக்கிறார், மக்களிடத்திலே பெயரை பெறக்கூடியவராக இருக்கிறார். பல்வேறு விதமான பெயர்களை பெற்றிருந்தாலும் அவருடைய தோன்றலில் இருந்துதான் மெசியா வரும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தாவீது அரசர் மெசியாவை பார்க்க முடியவில்லை. அதைதான் இந்த ரட்சித நமக்கு சுட்டி காட்டுகிறது. இறைவாக்கினர்களும் அரசர்களும் விரும்பியதை எல்லாம் காண விரும்பினார்கள். நீங்கள் காண விரும்பியதை எல்லாம் காண விரும்பினார்கள். ஆனால் அவர்கள் காண முடியவில்லை. நீங்கள் காணும் பேற்றை பெற்றிருக்கிறீர்கள். அதுதான் நச்சிதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அரசர்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. அவர்கள் கேட்க விரும்பினார்கள், ஆனால் கேட்கவில்லை. ஆனால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். காரணம், அவர்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்பியதை எல்லாம் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இயேசு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த நற்செய்தி நமக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடிய நற்செய்தியாக இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தரக்கூடியதாக இருக்கிறது? இறைவன் தான் விரும்பிய காரியங்களை எல்லாம் நமக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார். இறைவன் நமக்கு எதை விரும்புகிறாரோ அதை நமக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற ஒரு சிந்தனையை இந்த நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த நற்செய்தியிலே நாம் மூன்று விதமான காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று, கடவுளிடமிருந்து நான் ஆசீர் பெற்றிருக்கிறேன். நான் கடவுளிடமிருந்து ஆசீரை பெற்றிருக்கிறேன். நம்முடைய மனித உழைப்பால் அல்ல. கடவுள் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், அது நம்முடைய உழைப்பால் அல்ல. நம்முடைய உழைப்பால் கடவுளுடைய ஆசீரை நாம் பெறவில்லை. மாறாக இரண்டாவதாக சொல்லப்படுகிறது, நாம் பெற்ற ஆசீர்வாதங்களில் இறைவன் இயேசு வழியாக நாம் பெற்றிருக்கிறோம். இறைவன் இயேசு வழியாக அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய மனித உழைப்பால் நாம் அந்த ஆசீர்வாதங்களை பெறவில்லை. மாறாக இறைவனுடைய மீட்பின் வழியாக நாம் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்கள் பலர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அச்சதி சொல்கிறது. பலர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் இயேசுவின் மெசியாவை பற்றி. ஆனால் அந்த ஆசீர்வாதம் பலருக்கு கிடைக்கவில்லை. மாறாக நாம் அதை பெற்றிருக்கிறோம். இயேசுவின் சீடர்களாகிய நாம் அந்த இறைவனுடைய ஆசீரை பெற்றிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் பெற்றிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் நம்முடைய உழைப்பால் பெற்ற ஆசீர்வாதங்கள் அல்ல. மாறாக கடவுளுடைய அருளால் பெற்ற ஆசீர்வாதங்கள். அந்த அருளால் பெற்ற ஆசீர்வாதங்களை நாம் நிறைவாக பெற்றிருக்கிறோம். அந்த நிறைவாக பெற்ற ஆசீர்வாதங்களை நாம் நிறைவாக வாழக்கூடியவராக இருக்கிறோமா? இறைவன் வல்லமையோடு வரக்கூடியவராக இருக்கிறார். இறைவன் நம்மை நிறைவாக வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். அந்த ஆசீர்வாதங்களுக்கு நிறைவான ஒரு வாழ்வை நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கின்ற ஒரு சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. நாம் பெற்ற அந்த ஆசீர்வாதங்களுக்கு ஏற்ப ஒரு வாழ்க்கை வாழ இரண்டத்திலே இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய உறவுகளை, நாம் எதிர்பார்த்திருக்கின்ற எல்லா விதமான காரியங்களிலும் வெற்றியை தந்து நம்மை நிறைவாக வழிநடத்துவார். ஆமென்.